தலைமைத்துவத்தை பற்றி அண்ணலார் சொன்ன சில செய்திகளை கேட்ட சஹாபாக்கள், வேண்டாம் எங்களுக்கு இந்த தலைமைத்துவம் என்று சொல்கிற அளவிற்கு அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவம் என்பது அது எல்லா வகையிலும் முறைகள் பேணப்படாமல் அநீதி வகையில் இருக்கும் என்று சொன்னால் அதன் பாதிப்புகளை முதல்ல விளக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரியவர்கள் என்று ஒரு சில பேர்களை பட்டியலிடுகிறார்கள். அதிலே சொல்கிறார்கள், இமாமுன் ஜாயிரன், அநீதி செய்கின்ற தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், அநீதி செய்யக்கூடிய அரசர்களும் அநீதி செய்கின்ற நிர்வாகிகளும் அவர்கள் அல்லாஹ்வின் வெறுப்புக்குரியவர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தலைமை அநீதியை கையாளுமோ, எந்த தலைவர் அநீதியை வாழ்க்கையாக கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹ்வின் வெறுப்புக்குரியவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தி இரண்டாவது சொல்றாங்க, அஷத்துன்னாஸ் ஷர்ருன்னாஸ்ங்கறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஷர்ருன்னாஸ் ஷர்ரு இபாதில்லா, அல்லாஹ்வின் அடியார்களிலெல்லாம் ஆக கெட்டவர்கள் யார் தெரியுமா? கியாமத்து நாளில் அல்லாஹ்வின் அடியார்களிலெல்லாம் மிக கெட்டவர்கள். இந்த உலகத்தில் மக்களின் கடமைகளில் பொறுப்பு ஏற்று அதை சரிவர செய்யாத அநியாயம் செய்த தலைவர்கள் தான் அல்லாஹ்வின் அடியார்களில் கெட்ட அடியார்கள். நாங்கள் சொல்லலாலே பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அதுல சரியா நடக்காதவர்கள் கியாமத்தில் அல்லாஹ்வின் கெட்டவர்கள், மனித குலத்திலே கெட்ட மனிதர்கள் அவர்கள் தான் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனம் காட்டுகிறார்கள். மூணாவதாக சொன்னாங்க, பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாளையிலே நரகத்திற்கு மிக தகுதியானவர்கள், அல்லாஹ் சில பேரை முகங்குப்புற நரகத்தில் தூக்கி வீசுவான், அப்படி வீசப்படுகிறவர்களில் ஒருவர் அநீதி செய்கின்ற பேரரசரும் தலைவரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க நாலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யக்பலுல்லாஹு ஸலாத்தஹும், எந்த அரசர்கள் அநீதி செய்கிறார்களோ, எந்த தலைவர்கள் அநீதி செய்கிறார்களோ, எந்த தலைமை சரியில்லையோ, அந்த தலைமைக்கு சொந்தக்காரர் அவர் தொழுதாலும் அவர் தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அந்த நாலு சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மக்களின் பொறுப்பை சுமந்து கொண்டு அந்த பொறுப்பை சரியாக பாதுகாக்காதவர்கள் அவர்களினுடைய அவர்களின் களிமாவை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். பொறுப்பில் இருந்து அந்த பொறுப்பை பாதுகாக்காதவர்களும், பொறுப்பில் இருந்து பொறுப்பிலே மோசடி செய்கிறவர்களும், பொறுப்பில் இருந்து அநீதி செய்கிறவர்களும் எச்சரிக்கைக்கு சொந்தமானவர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இன்னொரு செய்தியை நீங்க மனசுல வைக்கணும். இங்க இமாம் இமாம் ரசூல் தலைமைக்கு சொல்றாங்க, தலைவர்னா யாரு? தலைவர்னா யாரு? நாட்டை ஆள்பவரும் தலைவர், ஆளுமைக்கு கீழ் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களும் இந்த பட்டியலில் வர்றாங்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவரும் வருகிறார். சாதாரணமாக நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருக்கிறாரே, அவரும் வருகிறார். சட்டமன்ற உறுப்பினராகட்டும், பாராளுமன்ற உறுப்பினராகட்டும், அவரும் வருகிறார். நம்முடைய வட்டாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலராக இருந்தாலும் அவரும் வருகிறார். இன்னும் சொன்னால் ஒரு நிர்வாகத்திற்கு தலைவரும் இதிலே சேர்கிறார். நிர்வாகத்திற்கு தலைவர், ஒரு கூட்டமைப்பின் தலைவர், ஒரு சங்கத்தின் தலைவர், ஒரு பத்து பேர் ஒரு அமைப்பு, அதுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார். அவர் இந்த ஹதீஸுக்கு சொந்தமானவர். குடும்பத்துக்கு தலைவர், குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலின் என்ற ஐயத்திகி, உங்களில் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள், அவர் கீழ் இருக்கிற பொறுப்பு குறித்து பொறுப்பாளர்களில் எப்படி நடந்தீர்கள் என்று விசாரிக்கப்படுவார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் தலைமைத்துவத்தில் இருக்கிறார், ஒரு தகப்பன் பிள்ளையின் தலைமைத்துவத்தில் இருக்கிறார் அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தலைமைங்கிறது நீங்க எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து எடுக்கிறோம். என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் தலைமையில் இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் தலைமைத்துவம் தாங்கிறேன், ஊர்ல ஒரு நாலு பேர் ஒரு குடும்பத்துக்கு என்ன தலைவர் ஆக்கிட்டாங்கன்னா அங்கே அந்த தலைமைத்துவம். ஒரு சங்கத்துக்கு தலைமை ஆக்கினாங்க, ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் தலைமை ஆக்கினாங்க, தலைமை மாத்திரம் அல்ல செயலாளராக இருந்தாலும் உறுப்பினர் உட்பட அவருக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது, அந்த பொறுப்பு குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். தலைமை தலைமைன்னு சொன்னா மேல இருக்கிறவங்க நினைச்சிடக்கூடாது. யாரு கையில் எல்லாம் பொறுப்புகள் இருக்குமோ அத்தனை பேரும் அந்த பொறுப்பு குறித்து விசாரணைக்கு சொந்தமானவர்கள். சலதாலை சொல்லி சொல்றாங்க, அடுத்த கட்டமா வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நான் சொன்ன அந்த எச்சரிக்கை பூரா பாத்துக்கங்க. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் அரிசி நிழல் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? ஒரு தலைவருக்கு தான் கிடைக்கும். தலைவருக்கு களிமாவே கபூல் செய்யப்படாதுன்றாங்க, தலைவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க, மக்கள் பொறுப்பை காணுகிறவர் அதுல சரியா நடக்கலன்னா அவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் வெறுப்புக்குரியவர் என்று அடுக்கடுக்காக செய்திகளை சொல்லிவிட்டு இப்ப சொல்றாங்க அல்லாஹ்வின் அரிசி நிழலிலே பல பேர் இருப்பார்கள், அதில் இமாமுன் ஆதிலும் ரொம்ப நேர்மையாக நடந்த ஒரு பொறுப்புதாரியும் இருப்பார், தலைவரும் இருப்பார். அல்லாஹ் நம்முடைய நிர்வாகத்தில் நம்மை அரிசி நிழல் பெறுகிற நிர்வாகியாக கபூல் செய்வானாக, நம்முடைய தலைமை அப்படி ஆக்கி வைப்பானாக. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா சில பேர்களை சொர்க்கத்தில் கொண்டு வந்து கண்ணியப்படுத்துவான், அப்படி சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம சில பேரை கூட்டு போறான். அப்படி கூட்டு போகப்படுகிறவர்களிலே யாரும் இருக்கிறார், சுல்தானு முகசித்துன், நீதியாகவே வாழ்ந்து கொண்ட ஒரு பேரரசர், ஒரு தலைமை நீதியோடு ஆள்மை கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த நீதியான தலைமைத்துவம், அந்த தலைமையை தாங்கியவர், அவர் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் வருகிறார் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்கள், அல்லாஹ் நமக்கு தௌபி செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூணு பேருடைய துவாவை மறுப்பதே இல்லை என்று சொல்லி ஒரு செய்தி துவக்கிறாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க அதிலே ஒருவர் நீதியாக தன்னுடைய ஆட்சி அமைத்துக் கொண்டாரே, நிர்வாகத்தை அமைத்துக் கொண்டாரே, அந்த தலைவர் எப்ப துவா கேட்டாலும் கபூல் ஆகும் நாங்கள் சொல்லுங்க. ஒரு துவாவுக்கு பவர் இருக்குங்கிறாங்க, உனக்கு சொர்க்கங்கிறாங்க, அரிசியுடைய நிழல்ங்கிறாங்க, துவா கூட பவர் ங்கிறாங்க ஒரு இமாமுக்கு, ஒரு தலைவருக்கு. ஆக மொத்தத்தில் ஒன்று விளங்குகிறது, நிர்வாகத்திற்கு பொறுப்பு என்பதும் தலைமைத்துவம் என்பதும் பொறுப்பு மக்களின் மீது நமக்கு சுமத்தப்படுவது என்பதும் அன்பர்களே, அதில் நாம் சரியாக நடக்க தகுதி உடையவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்குள் நுழைய வேண்டும். நம்மால் முடியாது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வின் வெறுப்புக்கோ கொடுமையான நரகத்திற்கோ நம்மை இரையாக்கி விடாமல் நாம் விலகிவிட வேண்டும். அற்ப உலகத்தின் பதவி ஆசைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான இந்த கட்டத்துக்கு இப்ப நான் வர்றேன். பதவிங்கிறது இதை கேட்டு பெறக்கூடாது, தேடி வரக்கூடாது, அது தானா வரணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக வரும் என்று சொன்னால் அதில் நீ சரியாக நடப்பதற்கு அல்லாஹ்வால் கிருபை செய்யப்படுவாய், நீ தேடி சென்றால் அது உன்னை தீமையில் கொண்டு ஆழ்த்திவிடும். இன்னைக்கு அல்லாஹு அக்பர், பதவியை தேடி என்ன பாடுபடுறாங்க மக்கள், அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பதவி கிடைப்பதற்காக, ஒரு சின்ன உறுப்பினர் ஆகுவதற்காக, ஒரு நிர்வாகத்தில் தாங்க வந்து இணைவதற்காக, நிர்வாகத்தில் இருப்பதற்காக, அரசாங்கத்தில் போய் பதவி பொறுப்பு வகிப்பதற்காக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாவம் ஒரு வட்டாரத்தினுடைய ஒரு கவுன்சிலராக ஆகுவதற்கு, ஒரு ஜமாத்து மொஹல்லாவின் தலைவராக, செக்ரட்டரியாக, ஒரு மொஹல்லாவுடைய உறுப்பினராக ஆகுவதற்கு என்ன பாடு. ஒரு இடத்துல நிர்வாகத்துக்கு தேர்தல் நடக்குது, அதுல வந்து 15 பேர் ஓட்டு போட்டாச்சுன்னு சொன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்படும். இந்த 15 பேரையும் 5 பேர் தேர்தல் நிக்கிறாங்க, 5 பேரும் கூப்பிட்டு டெய்லி விருந்து கொடுக்கறாங்க. இந்த 15 பேர் எங்க போறதே தெரியல. எல்லாரும் விருந்துக்கு நீங்க எங்க இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து, நாளைக்கு அங்க விருந்து, நாளைக்கு இங்க விருந்து, என்னன்னா ஓட்டு எங்களுக்கு போட்டுறணும். இன்றைக்கு விலை பேசப்படுகிறார்கள் பதவியை பெறுவதற்காக, எத்தனை காசும் கொடுக்க தயார். பதவியை தேடக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள் நாங்க சொல்லலாலே, நயவஞ்சகர்கள், பதவி ஆசை உள்ளவர்கள். ஒரு மனிதனின் கல்விலே பதவி ஆசை இருக்கும் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே முனாஃபிக்கு தன்மை இருக்கிறது. நாங்கள் சொல்லலாலே சொல்லலாம், அல்லா நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. பதவி ஆசை இருக்கக்கூடாது, அதுல தேட்டம் இருக்கக்கூடாது, இதுக்கு தகுதி இருக்கணும்ங்கிறாங்க. அப்ப பதவியை கேட்டு பெறக்கூடாது, பதவி தானா வந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிக்கிடும். அல்ஹம்துலில்லா, இப்ப நீங்க வாங்க, பதவி என்பது பதவி வகிக்கிறவர்களும் தலைமையில் இருப்பவர்களும் பொறுப்பில் இருப்பவர்களும் முதல்ல எப்படி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வகையான அவர்களின் முன்மாதிரிகளை, அடையாளங்களை போட்டு தருகிறார்கள். முதல்ல சொன்னாங்க, நல்ல மனிதர்களை தலைவர்களாக ஆக்குங்கள். தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் நல்ல மனிதர்கள். முதல்ல அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும். அவரை பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க, நல்ல மனுஷன், ரொம்ப சரியா நடக்கிற ஆளு. அது இருக்கணும் இல்ல முதல்ல. இன்னைக்கு தலைமை எங்க இருக்குது, தலைமை எங்க இருக்குது, அரசியல் பொறுப்புல இருக்கிறவங்க யாரு, ஆளுமையில இருக்கிறவங்க யாரு, இன்னைக்கு இந்த பொறுப்பு யாரு கையில போய் சிக்கி தவிக்கிறது, யாரு கையில போய் சிக்கி தவிக்கிறது. குடிகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் மோசடிக்காரர்களும் கேடிகளும் ரவுடிகளும் என்று பார்க்க போனால் இன்றைக்கு பதவிகளை தேடுகிறவர்களும் சுமப்பவர்களும் பதவிகளை அமர்த்தப்படுபவர்களும் பல இடங்களில் அது எப்படி ஆகிவிட்டது? கூத்தாடிகளின் உறவிடமாக, கேடிகளின் புகலிடமாக இன்றைக்கு பதவிகள் போச்சு. சர்க்காரை ஆளும் அழகாக சொன்னாங்க, இதாக்கான உமராவுக்கும் ஹியாருக்கும் உங்களுடைய தலைவர்கள் நல்ல கேரக்டர் உள்ள மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக, குடிபழக்கம் இருக்கக்கூடாது, சூதாட்டு பழக்கம் இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, துட்டாசை இருக்கக்கூடாது, பணாசை இருக்கக்கூடாது, பதவியாசை இருக்கக்கூடாது. நல்ல கேரக்டரை பாருங்க, அவருடைய தகுதியை பாருங்க, குணத்தை பாருங்க. நபி அவங்க சொல்றாங்க, உங்கள் தலைவர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் என்றால் அக்னியாவுக்கும் அஸ்கியாவுக்கும் உங்களுடைய பணக்காரர்கள் எல்லாம் கொடை வள்ளல்களாக இருப்பார்கள் என்றால் ஒவ்வொருக்கும் சூரா பைனக்கும் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கிடையே மஷூரா செய்து நடக்கும் என்று சொன்னால், உங்க காரியத்தை வந்து நாலு பேர்த்த கலந்து செய்யணும். ஒரு வீடு வாங்க போறீங்க, நாலு பேர்த்த கலந்துக்கிறோம். ஒரு கல்யாணம் முடிக்க போறோம், நாலு பேர்த்த கலந்துக்கிறோம். ஒரு காரியத்தை செய்ய போறோம், நாலு பேர்த்த மசோரா பண்ணணும். நம்ம மனைவிட்ட கேட்கலாம், நம்ம பிள்ளைகிட்ட கேட்கலாம், நம்ம வாப்பாட்ட கேட்கலாம், நம்ம அண்ணன் கேட்கலாம். ஆக குடும்பத்திலேயாவது ஒரு மசோரா, ஒரு ரெண்டு பேருடைய கருத்தை கேட்டு செய்யறது. சுயமா ஆலோசித்து முடிவு எடுப்பாங்க, சுயமா முடிவு எடுக்க மாட்டாங்க. கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறார்களா? நான் சொல்ல, நீங்க வாழ்றது பாக்கியமான காலம், அந்த காலம் தான். நீங்க பூமி கீழே போயிடக்கூடாது, மூத்தாயிடக்கூடாது, நீங்க வாழுங்கள். நீங்கள் வாழ மிகச்சரியான காலம். உங்களுடைய ஒரு காலத்தில் நம்மை வாழ செய்வார். உங்களுடைய தலைவர்கள் ஆக கெட்டவர்களாக இருந்தால், குடிகாரர்கள் தலைவரா வந்துட்டாங்க, ரவுடிகள் தலைவர்களா வந்துட்டாங்க, ரவுடிகள் தலைவர்களா இருக்கிறாங்க, அடிதடிக்காரர்கள் தலைவர்கள் ஆகிட்டாங்க, அடுத்தவங்களுடைய சொத்தை பிடுங்கிறவங்க தலைவர் ஆகிட்டாங்க, மக்களை உறிஞ்சி வாழ்றவங்க தலைவர்கள் கழிவுள்ளாதவர்களாக, கழிவுகட்டவர்களாக, கேவலமானவர்களாக, ஆகக்கட்டவர்களாக இருந்தால் உங்களுடைய பணக்காரர்கள் கஞ்சர்களாக போய்விட்டார். பணம் இருக்குது, அல்லாஹ் பணத்தை ஏன் கொடுத்தான்? உன் கையில கொடுத்து நாலு பேருக்கு நீ கொடுன்னு சொல்றான், ஆனா நீ அதை இறுக்கமா வச்சுக்கிட்ட, உன் கஞ்சத்தனம் வந்துச்சு. உங்களுடைய பணக்காரர்கள் கஞ்சர்களாக போய்விட்டார்கள் என்று சொன்னால் கொடுக்கிற மனசே வர்றதில்லை. அடுத்து ஒவ்வொருக்கும் முப்பவதத்து நிசாயிக்கும் உங்களுடைய காரியத்தை நீங்க ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது இல்ல, பெண்களிடத்தில் ஒப்படைத்தால் உங்க காரியம் பிம்பளைங்க கையில போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் வீட்டுல தீர்ப்பு. அவங்க சொல்றத சதகா செய்வார். ஒரு பத்து ரூபா கொடுக்காட்டான்னு மனைவிட்ட கேட்டு கொடுக்கிறார் சொல்றாங்க. உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கிடையே ஆலோசனையின் பேரில் நடைபெறவில்லை, உங்கள் பெண்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்று சொன்னால் இப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பூமியின் கீழ்பரப்பே சிறந்தது, நீங்கள் மேலே வாழ்வதை விட அல்லாஹ் நம்ம பாதுகாத்து வைப்பார். தன்னலத்தை விட மக்கள் நலன், மக்கள் மீது இரக்க சிந்தனை உள்ளவர்கள் வரணும். மக்களை பத்தி கவலைப்படணும், நம்முடைய மக்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய மக்கள் செழிப்பா இருக்கணும். நம்முடைய மக்களுக்கு ஒரு இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கா, அந்த இடத்துல உள்ள பொறுப்புதாரி அதை பத்தி கவலைப்படணும். இந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட் நிறுத்துறதுக்கு என்ன செய்யலாம், எப்படி எல்லாம் ரோட ஒழுங்கு பண்ணலாம், எப்படி எல்லாம் டிராபிக் ஒழுங்கு பண்ணலாம், அந்த கவலை அவருக்கு வரணும். ஒரு இடத்துல நிறைய வறுமையில வாடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களை வறுமை விட்டு எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற சிந்தனை வரணும். ஒரு ஏரியாவில் மக்களோட தப்பு நிறைய நடக்குது, அனாச்சாரம் நிறைய நடக்குது, அதை தடுத்து அவங்களை நேர்மையா வாழ வைக்கிறதுக்கு அந்த பகுதியினுடைய பொறுப்புதாரிகளும் நிர்வாகிகளும் அதிகாரிகளும் அந்த பகுதியின் அமைச்சர்களும் அதில் கவனம் செலுத்தணும். ஆள்பவர்களாகட்டும், நாடாள்பவர்களாகட்டும், வீட்டை ஆள்பவர்களாகட்டும், எங்கே சீர்குலைந்திருக்குமோ அங்கே மக்கள் நலனில் அவருடைய கவனம் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுதாலே அபூபக்கர் சித்திக்கு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சி காலம் முடியும் போது கடைசி கட்டத்தில் அமீர் ஹசரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு கூப்பிட விட்டான். கூப்பிட விட்டு சொன்ன அது நிறைவாகுது. அவங்க விளங்கிட்டாங்க, தன்னுடைய வஃபாத்தை விளங்குறாங்க. அபூபக்கர் சித்திக் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு கூப்பிட விட்டு சொன்னாங்களாம், உமர் அவர்களே, மக்கள் மீது அன்புள்ளவராக, இரக்க சிந்தனை உள்ளவராக உங்களை பார்க்கிறேன். எனவே எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆளும் தகுதி உங்களுக்கு இருப்பதாக நினைக்கிறேன். சுபஹானத் நாட்டு ஆள்ற தகுதிக்கு அவங்க கொண்டு வந்த அளவுகோல் என்ன? நீங்கள் மக்கள் மீது இரக்கம் உள்ளவர்கள், மக்கள் மீது அன்புள்ளவர்கள், மக்கள் மீது இரக்கமும் அன்பும் உங்களுக்கு இருப்பதால் உங்களை எனக்கு பின்னால் நான் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். நீங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நட்பு வைத்தவர்கள், நானும் நட்பு வைத்திருக்கிறேன். அலைஹி வஸல்லம் இரண்டாவது கட்டம், தன்னை விட நம்மை தேர்ந்தெடுத்தார்கள் என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட நிர்வாகத்தை நடத்தி இருக்கிறாங்க, எப்படி அந்த தோழர்கள் அங்கீகார சான்று பகிர்றாங்க பாருங்க. தன்னுடைய மரண தருவாயில் அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம நட்பு வச்சிருக்கிறோம், நீங்க பார்த்திருப்பீங்க, நபி அவங்க தன்னை காட்டிலும் நம்மை தேர்ந்தெடுத்தார்கள். எத்தனையோ நேரங்கள்ல சில காரியங்கள்ல தன்னை விட்டு நம்மளை தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா, அவங்க குடும்பத்தை விட்டு நம்ம குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொரு செய்தி தெரியுமா, நபி அவங்க அன்பளிப்புகளை நமக்கு அனுப்பி வைத்தார்கள், நாம சாப்பிட்டோம், நம்ம மனைவிமார்கள் சாப்பிட்டார்கள், அதுக்கு பின்னால மிச்சம் இருந்துச்சு, அந்த மிச்சத்தை தான் நபியின் குடும்பத்துக்கு நாம அன்பளிப்பு அனுப்பி வைத்தோம். நாம அனுப்பி வச்ச பின்னாலதான் நம்ம குடும்பம் பசியாறுன பின்னாலே, நான் பசியாறுன பின்னாலே, ரசூலுல்லாவுடைய குடும்பம் அதுக்கு பின்னால நம்ம கொடுத்த மிச்சத்தை கொண்டுதான் பசியாறினார்கள். உலகமே காது திறந்து கேள் எங்கள் காரூணிய சீலரின் வாழ்க்கையை, காட்ட முடியுமா நிகரான ஒரு தலைவரை, நாடு கண்டிருக்குமா இப்படிப்பட்ட தலைவரை, தான் பட்டினி கிடந்து தன் தோழர்களை பசியார செய்தவர்கள், தன் குடும்பம் பட்டினியாகி தோழர்களின் குடும்பத்தை சுமந்தவர்கள் பூமா நபி, சான்று சொல்வது யார், அவர்களுடைய சகவாசத்தில் இருந்த சித்திக்குல் அக்பர், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியானவர்கள். நாம மக்கள்கிட்ட அப்படிதான் நடக்கணும், நம்மை விட மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை விட மக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு அந்த தன்மை நபியை பார்த்து விளங்கியிருக்கும். நீங்கள் இரக்கம் உள்ளவர்கள், உங்களை நான் ஹலீபாவா ஆக்குறேன், அவங்களே ஹலீபாவா ஆக்கி வச்சுட்டான். நாடாளும் தன்மைய ஒரு பெரிய பேரரசராக உமர் ஃபாரூக்கை எப்படி தீர்மானிக்கிறாங்க, நிர்ணயம் செய்யறாங்க பாத்தீங்களா. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தாங்க, அபூபக்கர் சித்திக்குனுடைய இந்த அற்புதமான மிகச்சிறந்த அந்த சிந்தனை. அப்ப மக்கள்கிட்ட நாங்க சொல்ற விஷயம் என்ன, யார் பொறுப்புக்கு வர்றீங்களோ அவங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பொறுப்பு என்பது தன்னலம் இதில் இருக்கக்கூடாது. கடைசியா சாபாக்கள் ஆட்சி முடிச்சு போகும்போது அவங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்க, அவங்க உருக்கு சட்டை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் மூத்தானாங்க. அவங்க உருக்கு சட்டை ஒரு யூதர்ட்ட அடமானம் வச்சு கொஞ்சம் தானியம் வாங்கி குடும்பத்துல சமைச்சு சாப்பிட்டுருக்கிறாங்க. அதை திருப்புறதுக்கு முந்தி, அந்த அடமானத்தை திருப்புறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு முந்தி நபி வஃபாத் ஆகுறாங்க, அவங்க சட்டை அடமானத்தில் இருக்கு. இன்றைக்கு எங்கே மக்கள் வரிகள், மக்கள் காசுகள், இன்றைக்கு பொருளாதாரம் எங்கே குவிகிறது, முதலாளித்துவம் எங்கே வளர்ந்து நிற்கிறது, பணம் எங்கே முடங்குகிறது. நாட்டில் சில பெரிய பணக்காரர்களாக சில பேர் ஆகிவிட்டார்கள். அரசியல் வட்டாரத்தில் இருப்ப பல பேர்கள் தங்களுடைய காலத்தில், நீண்ட நெடிய காலத்திற்கு அவர்கள் கண்ணுக்கு எட்டாத தூரம் வரையிலும் அவர்கள் செல்வத்தை, பொருளாதாரத்தை, சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். பாவம், பட்டினியும் ஏழ்மையும் நாளோ நாள்தோறும் வறுமையின் அந்த நாட்டில் வாழ்கின்ற பொதுமக்கள் அவதிப்படும் நிலையில், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு துடிக்கிற மக்கள், கஞ்சிக்கு வழி இல்லாமல் துடிக்கிற மக்கள், பொருளாதார வீக்கத்தாலே, விலைவாசி உயர்வாலே ஜாமான்கள் வாங்க முடியாத நடுத்தர மக்கள் ஒரு பக்கம் தினமும் அவதிப்படுகிற நிலையில், ஒரு கூட்டம், ஒரு வர்க்கம் ஆட்சி அதிகாரத்தால் பொருளாதாரம் கையிலே பலமாக்கி மக்கள் பணத்தில் வாழக்கூடியவர்களை நினைத்து பார்த்தால், எங்கே இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிற அரசியல், எங்கே இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிற தலைமைத்துவம், எங்கே இஸ்லாம் போதிக்கிற நிர்வாகம் என்பதை நம்முடைய கவனத்தில் வைத்து பார்க்க வேண்டும். மூணாவது சொன்னாங்க, அதாவது சேவை மனப்பான்மைங்கிறது இருக்கணும், தொண்டாற்றம். தலைவர் யாரு, தொண்டாற்றுகிறவரே தலைவர், சையிதுல் கௌமி காதிபுகும். ஒரு கூட்டத்தினுடைய தலைமை என்பது அந்த கூட்டத்தின் தொண்டு செய்கிறவராக இருக்கணும், தொண்டு செய்யணும். தலைமைங்கிறது தனி ஸ்தானத்தை போட்டு உட்கார்றது இல்ல, அவங்க மத்தவங்களுக்கு தொண்டு செய்யறவங்களா இருக்காங்க, மக்களில் ஒருவராக மாறிடும், மற்றவங்களுக்கு தொண்டாற்றுகிறவங்களாக தங்களை ஆக்கிக்கிறனும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதைபத்துல் யமானி, ரெண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் உதைபத்து புருங் யமானி, அவங்க சாஹிபு ஸ்ரீ ரசூலுல்லா, ரசூலுல்லாவுடைய அந்தரங்க காரியதரிசி, ரகசிய செய்தி பூரா அவங்க கையில இருக்கும். யார் நல்லவங்க, யார் முனாஃபிக்கு, அந்த பட்டியலே அவங்களுக்கு தான் தெரியும்.
அவங்களுக்கு பேர் சாஹிபு சிர்ரி ரசூலில்லா. ரசூலுல்லாஹ்வுடைய அந்தரங்க காரியதரிசின்னு பேர் பெற்றிருந்தாங்க. உதைபத்து இப்னு யமானி ரழியல்லாஹு அன்ஹு நபியோட ஒரு பயணத்துல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போறாங்க. போற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கணும். அங்கே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு எப்படின்னா அது ஒரு பொது இடத்துல இருக்குது. இந்த பக்கமா ஒரு ஓரமா நபி அவங்க நின்று குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபூதர் ஹஸரத் உதைபத்து யமானி நபியை குளிக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறாங்க. குளிக்கும் போது பாக்குறாங்க உதயபத்து இப்னு யமானி நபி அவங்க ஒதுங்கி நின்னாலும் அந்த பக்கமா மக்கள் நடமாடுறாங்கல்ல, தன்னுடைய துண்டை எடுத்து அப்படி விரிச்சு ஹசரத் உதயபத்து யமானி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த துண்டை அப்படி பிரிக்கிறாங்க. என்ன நபி அவங்களுக்கு அவங்க குளிக்கும் போது யாரும் பாத்துடக்கூடாது, அவங்களுக்கு சங்கூச்சமா இருக்குமே, மற்றவங்க பார்வைப்படாம இருக்கட்டும் அப்படின்னு அப்படி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் பப்ளிக்ல குளிக்க போறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பெரிய ஏற்பாடு செய்வான். நிக்கிற மரம் கூட எஞ்சி நபியை மறைச்சிக்கிடும். எத்தனையோ கட்டத்துல அந்த பக்கமா நிக்கக்கூடிய மரம் நபி அவங்க சுய தேவைக்கு போவாங்க, அந்த மரம் அப்படியே சரிஞ்சு அதனுடைய இலைகளை கொண்டு நபியை மறைச்சிக்கணும். அந்த பக்கம் ஒண்ணும் இருக்காது மறைவோ, அந்த மரங்கள் அப்படி நின்ன மரம் சரிஞ்சு நின்று மறைக்குது. அல்லாஹ்வுடைய பெரிய அற்புத மோஜிசா, அப்படிப்பட்ட மோஜிசா அற்புதங்களுக்கு நபி சொந்தமானவங்க. நபி நினைத்தால் எல்லாம் நடக்கும். அல்லாஹ் நடத்தி வைத்தான். இங்க ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் சொல்லல. உதைபத்து இப்னு யமானி அந்த துண்டை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. நபி அவங்க தடுக்கல, சரி ரைட்டுன்னு விட்டாங்க. குளிச்சு முடிச்சாங்க. குளிச்சு முடிச்சிட்டு உதயபாட்ட கேட்டாங்க, உதயபா நீங்க குளிக்க போகணுமான்னு கேட்டாங்க. நபி கேட்கறாங்களே அப்ப குளிச்சிருவோம், சரியா ரசூலுல்லாஹ் குளிக்கிறேன்னாங்க. சைதுனா உதயபத்து இப்னு யமானி ரழியல்லாஹு குளிக்க வந்தாங்க. அவங்க குளிச்சுட்டு நிக்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தாங்க வந்து நின்று அவங்க துணி எடுத்து பிடிச்சாங்களாம். யாரு துணி பிடிக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? தன் அருமை தோழர் உதயபத்து இப்னு யமானி அவர்களுக்கு. தன்னுடைய துணியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதயபா குளிப்பதற்காக அவங்க குளிப்பாங்களா? ஓடி வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், யாபி அந்த உம்மி லா தஃபா லஹக்கலா, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், தாங்கள் அப்படி செய்யக்கூடாது நபியே, செய்யாதீர்கள். எப்படி தாங்களை துணி பிடிக்க விட்டு நான் குளிக்காது நபியே அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல இல்ல நீங்க போய் குளிங்க, நான் பிடிச்சிட்டு நிக்கிறேன். நீங்க போய் குளிங்க, நான் பிடிச்சிட்டு நிக்கிறேங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் குளிக்கவே இல்லை நாயகமே. எப்படி சம்மதிப்பார்கள்? நபியின் மீது இடையினை இல்லாத நேசத்திற்கு சொந்தமானவர்கள் நபி இடத்தில் எப்படி வேலை வாங்கிக் கொள்வார்கள்? அந்த பெருமக்கள் திரும்ப சொன்னார்கள், குளிக்க மாட்டேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை குளியுங்கள், நான் இப்படி நிக்கிறதான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இல்ல முடியாதுங்கும் போது நபி அவங்க சொன்னாங்களா, என்னுடைய ரப்பு இப்படித்தான் என்னுடைய தோழர்களிடத்தில் என்னை நடக்கும்படி சொன்னான், இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட அற்புதமான தோழர்களை! ஒரு தலைமைக்கு இருக்க வேண்டிய அந்த பணிவு, தொண்டர்களுக்கு தான் சேவை செய்கின்ற தன்மை. தோழராக இருப்பார்கள், தொண்டர்களாக இருக்கிறார்கள், ரெண்டு பேராக நபியின் சாபிகள் தோழர்கள் பட்டியலே வர்றாங்க. நபியை தலைமையாக்கி தொண்டர்களாகவும் இருக்கிறாங்க. தோழமைக்கும் தொண்டனுக்கும் நபி அவர்கள் சையதுல் கோமி ஹாதிமுகம், பணியாளனாகத்தான் இருப்பேன் என்பதை உணர்த்துவதோடு அல்லாஹ் இப்படித்தான் நான் நடக்க சொல்லியிருக்கிறான், நீங்கள் குளித்தாக வேண்டும் என்று குளிக்க சொல்லி துண்டு பிடித்து அவர்கள் குளித்து முடிக்கும் முறையிலும் நிற்கிறார்கள். எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையானவர்களே, துண்டாக்கும் சேவை மனப்பான்மைதான் ஒரு தலைமைக்கு மிக முக்கியமான பகுதி. அரசியல்வாதிகள் இறங்கி வேலை பார்த்துட்டாங்க, ஒவ்வொரு ஏரியாவும் அற்புதமாயிடும். பல பல என்ன நடக்குதுன்றே நம்முடைய தலைமைக்கு தெரிவதில்லையே, தொண்டர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பது தெரிவதில்லையே, யாரு கொண்டு சொல்வது இதை, இங்க என்ன தேவைகள் இருக்கிறது அவங்க பார்வைக்கு போவதில்லை. அப்ப தேவை இருப்பவர்களுடைய தேவைகளை இறங்கி நின்று ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். அந்த தலைவர், அந்த நிர்வாகத்திற்கு சொந்தக்காரர்கள், பொறுப்புடையவர்கள். ஒரு கட்டத்தை வரலாறு நமக்கு சொல்லி தருது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவங்க நடு ராத்திரியில அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வீட்டு வாசல் வந்து நிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து பதறி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நடு ராத்திரியில வந்து வீட்டுல யார் கதவு தட்டுறாங்க? திறந்து பாக்குறாங்க, ஹஜ்ரத் அமீருல் மோமினி நாடாளும் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. கேட்டாங்க, மாலக்கா அமீருல் மோமினின், என்ன அமீருல் மோமினின், என்ன நேர்ந்துச்சு? கூப்பிட விட்டா வந்திருப்போம், கூப்பிட்டா வந்திருப்போம், தூது அனுப்பினா வந்திருப்போம், தூது அனுப்பி கூப்பிட வேண்டிய நேரமும் இந்த நேரம் இல்ல. தாங்கள் நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிறீர்களே, மாலக்கை அமீருல் மோமினின், அமீருல் மோமினின், என்ன நேர்ந்துச்சுன்னு கேட்டாங்க. அதற்கு உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அவங்க உடனே சொன்னார்களாம், ஒன்றுமில்லை, நான் ராத்திரி நேரம் மக்களுடைய நிலைகளை ஆய்வு செய்து கொண்டு வந்தேன், மக்கள் நிலை என்ன என்று விசாரித்துக் கொண்டு வந்தேன், எங்கெங்க என்ன நடக்குது, என்னென்ன மக்கள் நடத்துறாங்க, ஆட்சியை பற்றி என்ன சொல்றாங்க என்பது விஷயமாக நான் இரவு நேரத்தில் என்னுடைய பார்வையை செலுத்திக் கொண்டு வருகிறேன், எந்த பகுதியில் அரசுடைய பணிகள் போய் சேரவில்லை என்பதை கவனத்தில் எடுத்து வருகிறேன், எந்த மக்களுக்கு என்ன செய்யணும், அந்த மக்கள் எந்த குறைபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக நான் தெரிவதற்கு இரவை நான் பயன்படுத்துகிறேன்.
ஒரு நாடாளு மக்களோடு வந்து நின்று கிராமத்துக்குள்ள வந்து நுழைவாங்களாம், அந்த கிராம மக்களோடு பேசிட்டு இருப்பாங்க, அந்த மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது எப்படி ஜனாதிபதி இருக்கிறாங்க, உமருடைய ஆட்சி எப்படி இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க, அவரை மாதிரி ஸ்ரீதேவி இருக்காங்களா இல்ல, அவர் என்ன ஆட்சி செய்யறாரு, இங்க பாருங்க தண்ணி பிரச்சனையா இருக்குது, இங்க பாருங்க என்ன பிரச்சனையா இருக்குது, அதை அப்படியே கேட்டு வச்சுக்கிட்டு துவா செய்வாங்களாம், அல்லாஹ் என்னுடைய குறையை என் ஹயாத்திலே எனக்கு உணர்த்தினாயே, உனக்கு எல்லா புகழும், மறுநாள் காலில் இந்த ஏரியா ரொம்ப நீட்டாயிடும். அல்லா நம்மை ஆள்பவர்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனையை எல்லா காலத்திலும் உதயமாக்கி மக்கள் சுபிட்சமாக வாழ அல்லா தோபி செய்வானார். நான் ராத்திரி நேரத்தில் வந்து பார்க்கிறேன், நிலைமை என்னன்னு விசாரிப்பேன், அந்த நிலைமையை தெரிஞ்சு சரி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி வந்த போது இங்க ஒரு ஏரியாவில் வந்து நம்ம மதீனாவுடைய எல்கையில ஒரு ஜமாத் வந்து இறங்கிட்டாங்க. அவர் சொல்றாங்க, இந்த ஏரியாவில் வந்து ஒரு கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறாங்க, ஒரு பயண கூட்டம், நான் பார்த்துட்டு அந்த கூட்டம் வந்து இறங்குறாங்க, எனக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா ராத்திரி நேரம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, ஏன்னா இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இல்ல, இவங்க என்ன நினைச்சு வந்திருக்கிறாங்க, நம்ம புதுசா ஊருக்கு வரோம், ராத்திரி தங்கிட்டு காலையில் போகணும்னு ஒரு பெரிய ஜமாத் வந்து இறங்கிட்டாங்க, அவங்க பயணத்தில் வந்தவங்க களைப்பாய் தூங்கிடுவாங்க, அவங்க தூங்கிட்டாங்கன்னா அவங்க பொருளுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, அவங்க உடமைகளுக்கோ உயிருக்கோ பாதிப்பு வந்துடக்கூடாது. என் மனசு கேட்கல அப்துல் ரஹ்மான், நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி ஹயாத்தாக்கி தூக்கத்தை தியாகம் செய்துட்டு அந்த பகுதியில் போய் நின்று அந்த மக்களை பாதுகாத்துட்டு காலையில் அவங்களை ஊருக்கு அனுப்பிட்டு வருவோமே கேட்டார்.
அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த பெருமக்களின் மன்னரை பிரகாசமாக்கி வைப்பானார், ஜொலிக்க செய்வானார். அவர்கள் நம்மை ஜொலிக்க செய்தார்களே, நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு தனி பிரஜ கூட நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டார்களே. என் தலைமைத்துவத்துக்கு கீழ் இருப்பவர்கள் நிம்மதியான சுதந்திர மூச்சு விட வேண்டும் என்று நினைத்தார்களே. ராத்திரி பூரா நின்னோம், அந்த கூட்டம் நிம்மதியா தூங்குறாங்க எல்லாரும், ஆனா நாங்க ரெண்டு பேர் நிக்கிறது அவங்களுக்கு காட்டிக்கிடல, ஏன்னா அவங்க நாங்க நிக்கிறது அவங்களுக்கு காண்பிச்சு கிடல, அவங்க தங்குறாங்க அந்த பக்கமா, நாங்க கொஞ்சம் தள்ளி நின்னுகிட்டோம், யாரும் வராத அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் நடமாட்டிட்டு இருக்கிற காரணத்தினால வேற யாரும் வரமாட்டாங்கல்ல, மற்றவங்க யாரும் உள்ள வர முடியாது, ரெண்டு பேரும் நடமாட்டே இருந்தோம். தஜ்ஜத்துடைய நேரம் வந்துச்சு, அதுல உமர் இப்னு கத்தாப் பாக்குறாங்க அந்த கூட்டத்துல ஒன்னு ரெண்டு பேர் இங்க நடமாடுறாங்க, நடமாடுறத பார்த்துட்டு உமர் சொன்னாங்களாம், அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் தொழுகை தொழுகை என்று ரெண்டு தடவை உமர் சத்தம் போட்டாங்க. ஜனாதிபதி சத்தம் போட்ட உடனே ஒன்னு ரெண்டு பேர் இன்னும் எழுந்திருச்சாங்க, எழுந்திருச்சுன்னு உமர் சொன்னாங்கன்னா நாம வந்திருக்கிறதோ நிக்கிறதோ அவங்க தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க விழிச்சுட்டாங்க, இன்னும் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துக்கணும், நம்ம விடைபெறுவோம் என்று என்னை கூப்பிட்டு விடை பெற்றார்கள். அவர்களுக்கு நம்மை காட்டக்கூடாது என்பது அவர்கள் லட்சியமாக இருந்தது. உதவும் மனப்பான்மை, பப்ளிக்ல வரணும்னு நினைக்கல, சேவை மனப்பான்மை, சேவையை கொண்டு பேர் வாங்கணும்னு நினைக்கல, இன்னைக்கு பேர் வாங்குறது நோக்கம் சேவை என்பது போல் என்பர்களே, பேர் வரணும், என் நேம் வரணும், தலைமையின் நேர்மை, அரசுடைய நிழல் நாங்கள் சர்க்கார் யாலம் யாருக்கு, இந்த கலீஃபாக்களுக்கு தானே இருக்கணும். ஒரு சின்ன பொறுப்பு உங்க கையில தந்தாலும் சரி, உங்க மனைவிக்கு நீங்க பொறுப்பா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு பொறுப்பா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், சேவை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள், விசாலத்தோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க பொறுப்பு சரியா நடக்கணும், உங்க மனைவிக்கு நீங்க பொறுப்பு சரியா நடக்கணும், உங்களுடைய நிர்வாகத்துக்கு ஊருக்கு நீங்க பொறுப்பு, உங்க கீழே ஒரு 10-30 பயங்கள் எல்லாம் பொறுப்புதாரியா கொடுத்திருக்கிறான், நீங்க ஒரு இயக்கத்துக்கு தலைவரா இருக்கிறீங்க, ஒரு இயக்கத்தின் செக்ரட்டரியா இருக்கிறீங்க, ஒரு இயக்கத்தினுடைய இயக்குநராக இருக்கிறீங்க, சரியா நடங்க, ஒரு கடையினுடைய முதலாளியா இருக்கிறீங்க, தலைமையில் இருக்கிறீங்க, உங்க கீழே பல பேர் பணி செய்யறாங்க, அவங்க ஹக்க பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள். அத்தனைக்கும் நாம விசாரணைக்கு சொந்தமானவர்கள் என்பதை உங்கள் மனதில் ஆழமாக பதித்து